அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 3 வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் நேபாளத்தில் நடக்கும் ஆவண திரைப்பட விழாவில் இலங்கை தொடர்பான 3 ஆவணப்படங்களை தடை செய்யும்படி இலங்கை அரசு நேபாள அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருப்பது குறித்த ஒரு செவ்வி.
The Sri Lankan government through its embassy has pressured the Nepali government, which in turn has asked us not to screen these 3 films. So one by Kannan Arunathalan, 2 of them, and one by Kalam McRae.
இலங்கையில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் 2 மாணவ குழுக்களுக்கு இடையிலான மோதலில் 20 மாணவர்கள் காயமடைந்திருப்பது குறித்த செய்திகள். உலக அளவில் எந்த நாட்டு கடவுச்சீட்டு சர்வதேச பயணங்களை எளிதாக்குகிறது என்கிற பட்டியலில் இந்திய இலங்கை கடவுச்சீட்டுகள் மிகவும் பின்தங்கியிருப்பது குறித்த ஒரு அலசல்.
முக்கியமான காரணம் வந்து பர்டிகுலர்லி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வளரும் நாடுகள்ல பர்டிகுலர் இந்தியா மாதிரி உள்ள நாடுகள்ல இருந்து வேலை வாய்ப்புக்காக வெளிநாடுக்கு சென்று போகிறாங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறதுனால சில நாடுகள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது.
மற்றும் பன்னாட்டு கண்ணோட்டம் ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை. வழங்குவோர்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
ஆப்பிரிக்க குடியேறிகளை தாங்கி வந்த கப்பல் ஒன்று இத்தாலிய தீவான லாம்பெதூசாவிற்கு அருகே கடலில் தீப்பிடித்து மூழ்கிய சம்பவத்தில் 90 மேற்பட்டோரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இத்தாலிய கடலோர காவல்படையினர் கூறுகின்றார்கள். சுமார் 200 பேரின் நிலை என்ன என்பது இன்னும் தெளிவாகவில்லை. இந்த சம்பவத்தை பெரும் துயரச் சம்பவம் என்று இத்தாலிய பிரதமர் வர்ணித்திருக்கிறார். இந்த படகில் சுமார் 500 பேர் வந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இறந்தவர்களில் கர்ப்பிணி தாய்மார்களும் குழந்தைகளும் அடங்குவர். 150 மேற்பட்டவர்கள் கடலிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். தேடுதல் பணி இன்னும் தொடர்கிறது. கப்பலில் இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் உதவியை பெறுவதற்காக ஒரு சிறிய தீயை கப்பலில் இருந்தவர்களே மூட்டினார்கள் என்று உயிர் தப்பி பிழைத்தவர்கள் சொன்னதை உள்ளூர் மேயர் கூறினார்.
அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் தேக்க நிலை அனைத்து உலக பொருளாதாரத்தையும் மிகவும் கடுமையாக பாதிக்கலாம் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவரான கிறிஸ்டியன் லகார்ட் அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்.
The government shutdown is bad enough, but failure to raise the debt ceiling would be far worse.
இதனால் அமெரிக்கா பொருளாதார சரிவை எதிர்நோக்கலாம் என்று அமெரிக்க திரை சேரியம் எச்சரித்திருக்கின்றது. இந்த பிரச்சினை தீர்த்து வைக்கப்பட வேண்டிய மிகவும் முக்கியமானது என்றும், அமெரிக்கா வாங்கக்கூடிய பணம் குறித்து அரசியல்வாதிகள் ஒரு இணக்கத்துக்கு வர வேண்டிய தருணம் இது என்றும் ஜார்ஜ் வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் பேசுகின்ற பொழுது நாணய நிதியத்தின் தலைவர் கூறியிருக்கின்றார். அமெரிக்க அதிபர் ஒபாமாவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சமரசத்துக்கு வந்தால் அன்றி அக்டோபர் 17 அமெரிக்க அரசாங்கம் நிதியின்றி தருமாற நிலைமை ஏற்படும்.
இணையத்தின் மூலம் புத்தகங்களை விற்கும் பெருநிறுவனமான அமேசான் நிறுவனத்திடமிருந்து புத்தக கடைகளை பாதுகாக்கும் நோக்கிலான மசோதா ஒன்றை பிரெஞ்சு நாடாளுமன்றத்தின் கீழவை ஏகமனதாக நிறைவேற்றியிருக்கிறது. இனி பிரெஞ்சு செனட் இதை நிறைவேற்றினால் இந்த சட்டம் அமேசான் நிறுவனம் விலை கழிவுகளுடன் புத்தகங்களை தபால் செலவில்லாமல் அனுப்புவதை சேர்ப்பதை தடுக்கும். ஐரோப்பிய ஒற்றை சந்தை விதிகளை பயன்படுத்தி அமேசான் நிறுவனம் தனது வரிகளை குறைக்க லக்சம்பர்க் நாட்டில் பதிவு செய்யப்பட்ட தனது நிறுவனத்தின் மூலம் ஐரோப்பிய விற்பனைகளை கணக்கில் காட்டுவதாக பிரெஞ்சு கலாச்சார அமைச்சர் சமீபத்தில் விமர்சித்திருந்தார். இந்த உத்தேசிக்கப்பட்ட பிரெஞ்சு சட்டம் கலாச்சார புத்தகங்களை பிரெஞ்சு மக்கள் வாங்கி படிப்பதை கட்டுப்படுத்தும் என்றும், இணையத்தின் மூலம் புத்தகங்களை வாங்கும் மக்களுக்கு எதிராக பாரபட்சம் காட்டும் என்றும் அமேசான் நிறுவனம் கூறுகிறது.
ஆப்கானிஸ்தானில் அடுத்த வருடம் நடக்க இருக்கின்ற அதிபர் தேர்தலில் தான் போட்டியிடப் போவதாக சர்ச்சைக்குரிய முன்னாள் ஆயுதக்குழு ஒன்றின் தலைவரான அப்துல் ரசூல் சாயிஃப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். ரஷ்யாவுக்கு எதிராக 1980 போரிட்ட அவர் செப்டம்பர் 11 தாக்குதலின் சூத்திரதாரிகள் உட்பட அல் கைதாவுடன் மிகவும் நெருக்கமானவராகவும் கருதப்படுகின்றார். ஆப்கானிஸ்தானில் 1970 இஸ்லாமிய அடிப்படைவாத இயக்கத்தின் நிறுவனர்களில் ஒருவராகவும் இவர் கருதப்படுகின்றார். போர்க்குற்றம் தொடர்பாக இவர் மீது மனித உரிமை குழுக்கள் குற்றம் சாட்டுகின்றன. ஆப்கானில் ஒரு ஸ்திர நிலையை எதிர்பார்க்கின்ற சர்வதேச கொடையாளிகளுக்கு இவர் வேட்பாளராக வருவது அவ்வளவு பிடிக்காது என்று காபூலுக்கான செய்தியாளர் ஒருவர் கூறுகின்றார்.
பர்மிய அதிபர் தேன் ஷெய்ன் நாட்டில் மிகச் சமீபத்தில் முஸ்லீம்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இடையே வன் செயல்கள் நடந்த நகருக்கு விஜயம் செய்திருக்கிறார். தாண்ட்வே என்ற அந்த நகரவாசிகளை சந்தித்த அவர் அங்கு நடந்த அழிவு மற்றும் கொலைகளுக்கு வருத்தம் தெரிவித்தார். இந்த நகருக்கு அருகே கிராமங்களில் பௌத்த கும்பல்கள் தாக்கியதில் குறைந்தது 5 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டனர். 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
ஊழல் குற்றத்துக்காக இந்தியாவின் முன்னாள் ரயில்வே துறை அமைச்சரும் பீகார் மாநிலத்தின் முன்னாள் முதல்வருமான லாலு பிரதாஸ் யாதவுக்கு 5 சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 1990 பீகார் முதல்வராக இருந்த பொழுது மாட்டுத் தீவின ஊழலில் மாநில பணத்தை விரயம் செய்ததாக அவர் திங்களன்று குற்றம் காணப்பட்டார். இந்திய நாடாளுமன்ற உறுப்புரிமையை அவர் இதன் மூலம் இழப்பார். ஊழல் என்பது ஒரு பெரிய தேசிய பிரச்சனையாக பார்க்கப்படுகின்ற இந்தியாவில் இந்த வழக்கின் தீர்ப்பு மிகவும் முக்கியமான ஒரு படிக்கல்லாக பார்க்கப்படுவதாக டெல்லியில் இருக்கின்ற பிபிசி செய்தியாளர் ஒருவர் கூறுகின்றார்.
செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். நேபாளத்தில் நடக்கும் ஆவண திரைப்பட விழாவில் இலங்கை தொடர்பான 3 திரைப்படங்களை திரையிடக்கூடாது என்று இலங்கை அரசு நேபாள அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருப்பதாக அந்த திரைப்பட விழா ஏற்பாட்டாளர்கள் குற்றம் சுமத்தியிருக்கிறார்கள். இதுகுறித்த மேலதிக விவரங்களை தமிழில் தருகிறார் சுவாமிநாதன்.
நேபாளின் தலைநகர் காத்மண்டுவில் ஆரம்பித்திருக்கின்ற தெற்காசிய ஆவணப்பட கண்காட்சியில் திரையிடப்படவிருந்த இலங்கை பற்றிய 3 படங்கள் கண்காட்சியிலிருந்து கடைசி நேரத்தில் நீக்கப்பட்டிருக்கின்றன. கண்ணன் அருணாச்சலத்தின் புரோக்கன் மற்றும் த ஸ்டோரி ஆஃப் ஒன் ஆகிய 2 படங்களும் இலங்கை படையினர் போர்க்குற்றங்களை புரிந்ததாக குற்றம் சாட்டும் கேலம் மெக்ரேவின் நோ ஃபயர் ஜோனும் விழாவிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த படங்கள் ஏன் விலக்கிக் கொள்ளப்பட்டன என்று ஃபிலிம் சவுத் ஏஷியாவின் தலைவர் கனக் மணிக் தீட்சித் அவர்களை சிங்கள சேவையின் சார்பில் தொடர்பு கொண்டு கேட்கப்பட்டது.
Suddenly we were brought up short when we got a letter from our Ministry of Communication and what we
திடீரென எங்கள் நாட்டின் தகவல் தொடர்பு அமைச்சகத்திடமிருந்து ஒரு கடிதம் எங்களுக்கு வந்தது. எங்களுக்கு தெரிந்தவரை இந்த 3 படங்களும் திரையிடப்படக்கூடாது என்று இலங்கை அரசு நேபாளத்துக்கு தனது தூதரகம் மூலம் அழுத்தம் கொடுத்திருக்கிறது. இதையடுத்து நேபாள அரசு இந்த கடிதத்தை எங்களுக்கு அனுப்பியிருக்கிறது. கண்ணன் அருணாச்சலம் தயாரித்திருக்கின்ற 2 படங்களையும் கல்லம் மெக்ரி தயாரித்திருக்கின்ற மற்றொரு படத்தையும் திரையிட வேண்டாம் என்று நேபாள அரசு எங்களிடம் கூறியிருக்கிறது. எங்களை பொறுத்தவரை இந்த படங்களை பார்த்து விமர்சித்து முடிவு செய்ய வேண்டியது அந்த படத்தை பார்க்கும் பார்வையாளர்கள்தான் என்று கருதுகிறோம். ஒரு படத்தை பார்க்கும் உரிமையை அதிகார மட்டத்தில் உள்ளவர்கள் பறிக்கக்கூடாது என்றே நாங்கள் கருதுகிறோம். ஆனால் இலங்கை அரசு கொடுக்கும் அழுத்தங்களுக்கு நேபாள அரசு இங்கே பணிந்து போயிருக்கிறது என்றார் கனக் மணி தீட்சித். நேபாள அரசின் தலையீடு காரணமாக பொதுமக்கள் இந்த படத்தை பார்க்க முடியாத சூழல் உருவாகியிருக்கிறது. பொது திரையரங்கில் இந்த படங்களை திரையிட முடியாவிட்டாலும் குறிப்பிட்ட சிலருக்காக இந்த ஆவணப்படங்கள் தனியாக போட்டு காட்டப்படும். இந்த 3 படங்களும் சிறந்த ஆவணப்படங்களுக்கான போட்டியில் ஃபிலிம் சவுத் ஏஷியாவின் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர்.
செய்திகளை தமிழில் தந்தவர் சுவாமிநாதன். இலங்கையின் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் 2 மாணவ குழுக்களுக்கு இடையிலான மோதலில் 20 மாணவர்கள் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார்.
தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இன்று 2 மாணவ குழுக்களுக்கு இடையிலான மோதலில் 20 மாணவர்கள் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக காவல்துறையினரால் 41 மாணவர்கள் கைது செய்யப்பட்டு சம்மாந்துறை காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்த மற்றும் கைது செய்யப்பட்ட மாணவர்கள் பிரயோக விஞ்ஞான பீடத்தில் கல்வி பயிலும் சிங்கள மாணவர்கள் என்றும் இவர்களுக்கிடையிலே இந்த மோதல் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது.
நாங்கள் கேன்டீன்ல அந்த நேரம் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். அந்த நேரம் கேன்டீனின் மறுபக்கம் பச்சை நிற மதில் ஒன்று இருக்குது. அந்த மதிலால 60 பேரளவில் பாஞ்சு சைக்கிள் செயின் பொல்லுகள் கொண்டு தாக்கினார்கள். போலீஸ் வந்தது. போலீஸ் வந்ததும் அவர்கள் திரும்பவும் மதிலால மறுபக்கம் பாய்ந்து ஓடிவிட்டார்கள்.
காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் 20 மாணவர்களில் 6 பேர் மாணவிகள் என்று சம்மாந்துறை வைத்தியசாலை வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் YDM ஆசிஸ் கூறுகின்றார். இந்த மோதல் குறித்து பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் SM முகமது இஸ்மாயில் அவர்களை பிபிசி தமிழோசைக்காக தொடர்பு கொண்ட போது,
இன்று காலை சம்மாந்துறை பிரயோக விஞ்ஞான பீடத்தில் 2 வருட மாணவர் ஒரு தொகை மாணவர்களுக்கும் 3 வருட ஒரு தொகை மாணவர்களுக்கும் இடையில் ஒரு வாக்குவாதம் இடம்பெற்று கையளப்பாக அது மாறியது. அதனை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து வந்து விசாரணை செய்து கொண்டிருக்கும் போது ஒலிவில் வளாகத்தில் இருந்து மேலும் சில மாணவர்கள் அங்கிருக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு தொகுதி மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக வேண்டி பல்கலைக்கழகத்தில் பலாத்காரமாக உள்ளே வந்து, அதாவது அங்கிருக்கின்ற 3 வருட மாணவர்களோடு ஒலிவிலில் இருந்து வந்த மாணவர்களும் 2 வருட மாணவர்களுக்கு இடையில் கைகலப்பு ஏற்பட்டு, அந்த நேரம் போலீஸ் உயரதிகாரிகளும் எங்களுடைய பல்கலைக்கழக உயரதிகாரிகளும் நிற்கின்ற போதே இந்த கைகலப்பு ஏற்பட்டதன் காரணத்தினால் சில மாணவர்கள் கைது செய்யப்பட்டு போலீசில் இருக்கின்றார்கள். சில மாணவர்கள் காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள்
என்று கூறிய அவர் மோதலுக்கான பின்னணி பற்றி குறிப்பிடுகையில்,
எங்களுக்கு கடந்த மாதம் நடந்த மாணவ சங்க தேர்தலில் ஏற்பட்ட முரண்பாடுதான் காரணம் என்று தற்போதைய ஆய்வுகளில் இருந்து எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. இன்வெஸ்டிகேஷன் போய்கொண்டிருக்கின்றது. இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சாதான் எங்களுக்கு அது சம்பந்தமாக விரிவாக சொல்லலாம். பிரியோக விஞ்ஞானப்பீடம் காலை வரையில இருந்து மூடப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள் மூடப்பட்டால் இனி அவர்கள் வீட்டுக்கு செல்வார்கள். கூடத்துக்குள் அவர்கள் நடமாட்டம் தடை செய்யப்பட்டிருக்கின்றது
என்றும் குறிப்பிட்டார் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் எஸ் எம் முகமது இஸ்மாயில்.
மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். இராணுவ முகாம்கள் அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட உள்ள ஒலுவில் கேசங்கேணி கிராம மக்களுக்கு உரிய அவகாசம் அளிக்கும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
இராணுவ முகாம் ஒன்று அமைக்கப்பட உள்ள காரணத்தினால் கையகப்படுத்தவுள்ள ஒலுவில் கேசன்கேணி கிராமத்தில் வசிக்கும் மக்களின் காணிகளுக்கு பதிலாக மாற்று காணிகளை வழங்கப் போவதாக அரசாங்கம் சமர்ப்பித்துள்ள யோசனை தொடர்பாக ஆராய்வதற்கு கிராமவாசிகளுக்கு போதிய காலாவகாசம் வழங்குமாறு உச்சநீதிமன்றம் சட்டமா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளது. ஒலுவில் கேசன்கேணி கிராமவாசிகள் தாக்கல் செய்த மனு ஒன்றை பரிசீலித்த பின்பே உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. கடந்த 2011 டிசம்பர் மாதம் தனது கிராமத்துக்கு விரைந்த இராணுவத்தினர் அங்கு இராணுவ முகாம் ஒன்று அமைக்கப்பட உள்ள காரணத்தினால் தான் வசித்து வரும் காணிகளை விட்டு விலகி செல்லுமாறு உத்தரவுகளை பிறப்பித்ததாக மனுதாரர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் சுமார் 50 அதிகமான குடும்பங்கள் தனது வீடுவாசல்களை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு இதற்கு முன்பு அழைக்கப்பட்ட போது நீதிமன்றத்தில் கருத்துக்களை தெரிவித்த அரச சட்டவாதி சம்பந்தப்பட்ட காணிகள் மனுதாரர்கள் தற்காலிகமாக வழங்கப்பட்டுள்ள காரணத்தினால் அதனை கையகப்படுத்த அரசாங்கத்துக்கு அதிகாரங்கள் இருப்பதாக தெரிவித்திருந்தார். ஆயினும் இன்று நீதிமன்றத்தில் கருத்துக்களை தெரிவித்த அரச சட்டவாதி கையகப்படுத்தப்பட உள்ள காணிகளுக்கு பதிலாக மனுதாரர்களுக்கு மாற்று காணிகளை வழங்கப் போவதாக அறிவித்தார். அப்போது நீதிமன்றத்தில் கருத்துக்களை தெரிவித்த மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான சட்டவாதிகள் அரசாங்கத்தின் இந்த யோசனை தொடர்பாக ஆராய்வதற்கு போதிய காலாவகாசம் பெற்றுத்தருமாறு வேண்டுகோள் விடுத்தனர். இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை எதிர்வரும் நவம்பர் மாதம் 26 வரை ஒத்திவைக்க தீர்மானித்தனர். அன்றைய தினம் அரசாங்கம் முன்வைத்துள்ள யோசனை தொடர்பாக கிராமவாசிகளின் தீர்மானத்தை அன்றைய தினம் நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறும் நீதிபதிகள் மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டவாதிகளுக்கு உத்தரவு பிறப்பித்தனர்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். செய்தியரங்கம் தொடர்கிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இந்திய கண்ணோட்டம். தமிழக முதல்வர் ஜெயலலிதா மீதான அளவுக்கு அதிகமான சொத்து குவித்த வழக்கு விசாரணைகளின் போது பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் இனிமேல் அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று புதிய நீதிபதி இன்று தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன்.
தமிழக முதல்வர் ஜெயலலிதா பெங்களூருவில் நடைபெற்று வரும் சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பில் எதிர்வரும் அக்டோபர் 30 நாளன்று சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேலும் இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோரும் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி முடிகவுடர் இன்று வியாழன் உத்தரவிட்டார். ஜெயலலிதா முதலமைச்சராக இருப்பதால் பணி நிமித்தமாக நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என கோரப்பட்டது. ஆனால் நீதிபதி முடிகவுடர் இம்முறை மட்டும் அக்கோரிக்கையினை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தவர் இனிமேல் வழக்கு விசாரணைக்கு வரும் ஒவ்வொரு முறையும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அனைவரும் கண்டிப்பாக நேரில் ஆஜராகியே தீர வேண்டும் என்று உத்தரவிட்டார். இதுவரை வழக்கை விசாரித்து வந்த சிறப்பு நீதிமன்ற நீதிபதி பாலகிருஷ்ணா ஓய்வு பெற்றதை அடுத்து நீதிபதியாக இப்போது முடிகவுடர் பொறுப்பேற்றிருக்கிறார். வழக்கு விசாரணை இறுதிக்கட்டத்தினை நெருங்கியுள்ள நிலையில் பாலகிருஷ்ணாவிற்கு பதவி நீட்டிப்பு அளித்து அவரே வழக்கை தொடர்ந்து விசாரிக்க வேண்டும் என கோரி ஜெயலலிதா சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் கர்நாடக மாநில அரசு அது குறித்து உரிய முடிவெடுக்கட்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. ஆனால் புதிய நீதிபதி எவரேனும் நியமிக்கப்படுவாரா அல்லது பாலகிருஷ்ணா மீண்டும் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்படுவாரா என்பது தெளிவுபடுத்தப்படாத நிலையில்தான் முடிகவுடர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்கிறார்.
சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன். பீகார் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவுக்கு ஊழல் வழக்கில் 5 சிறை தண்டனை விதித்து சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தியறிக்கையில் பார்த்தோம். இந்த தண்டனை இந்திய அரசியல்வாதிகள் மத்தியில் ஊழலை குறைக்குமா என்று சென்னையில் சிலரிடம் கருத்து கேட்டார் டி என் கோபாலன்.
லாலு பிரசாத் யாதவுக்கு இது வந்து ரொம்ப லேட்டு, தண்டனை கொடுத்தது ரொம்ப லேட். 10 எத்தனை வருஷம் ஆச்சு, 15-16 ஆகுது இந்த கேஸ் வந்து. சாதாரண ஒரு குடிமகன் தான், இந்தியாவில் பிறந்த ஒரு குடிமகன் ஒரு சிறு தவறு செஞ்சால் உடனே வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ப்ரொட்யூஸ் பண்ணி உடனே ஜெயிலில் போடுறாங்க. 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் இப்படி போடுறாங்க. அரசியல்வாதிகளுக்குங்க அந்த கணக்கு கிடையாது. 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் அவங்க சுதந்திரமாக நடமாடுவாங்க, அப்புறம் 4 வருஷம் 3 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப லேட்டு சார். 4 வருஷம் 5 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கும்போது அவங்க சம்பாரிச்ச சொத்துக்கள் எவ்வளவு அத்தனை கவர்மெண்ட் சீஸ் பண்ணணும். அதை பண்ண மாட்டேங்கிறாங்களே. கோடி கோடியாக சம்பாரிச்சு இவங்க குடும்பம் இன்னும் 4 தலைமுறைக்கு சொத்தை சேர்த்து வச்சுட்டு இவங்க போய் ஜெயிலில் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வயசாக எனக்கு ஆர்த்து சரியில்லை, அது சரியில்லை, கால் வலிக்குது, கை வலிக்குது, நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் படுத்துக்குவாங்க.
இது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய தீர்ப்புங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து இந்த கோர்ட்டோட நடவடிக்கை ரொம்ப அற்புதமான நடவடிக்கை. வருங்காலத்தில் இதே மாதிரி ஒவ்வொரு அரசியல்வாதியும் இந்த மாதிரி தண்டனை கொடுத்தாத்தான் வருங்கால இந்தியா வந்து சுத்தமான இந்தியாவாக, காந்தி நினைச்ச இந்தியாவாக மாறும்.
அதை பற்றி என்ன நினைக்கிறது? இருக்கிற ஒரு காங்கிரஸ் எம்பி இப்போ பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, மற்ற ஸ்டேட்லலாம் வந்து அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லை. தமிழ்நாடு பொறுத்த வரையில் அந்தளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு பயப்படுவாங்க.
அது நல்ல கருத்து தான். அவர் தப்பு செஞ்சிருந்தால் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். தப்பு செய்கிறவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும்.
ஏன் நம்ம இதில் வந்து ஸ்பெக்ட்ரத்தில் டூஜியில் வந்து தீர்ப்பு வந்துச்சுன்னா நாளைக்கு சிபிஐ அணிக்கோட்டில் தீர்ப்பு வந்தால் ராஜாவுக்கு இதே தான் வரும், கனிமொழிக்கு இது தான் வரும். பெங்களூர் கோர்ட்டில் வந்து 17 வருஷமாக நடக்கிற ஜெயலலிதாவுடைய சொத்து தூக்கு வழக்குலையும் தீர்ப்பு வந்து அந்தமாவுக்கு வந்து இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது பிரதமர் மன்மோகன் சிங் அவருக்கே வந்து நிலக்கரி ஊழல் வழக்கில் வந்து தீர்ப்பு வந்து அவனுக்கு அந்த மந்திரியில் அவர் தான் இருந்திருக்கிறார், அதில் அவருக்கும் வரும் அந்த தீர்ப்பு, அதனால் அவரும் பாதிக்கப்படுவார். நிறைய பேர் இருக்கிறாங்க, இதனால் வந்து எல்லாருக்கும் ஒரு பயம். இது ஒரு முன் உதாரணம்.
இன்னும் ஜாஸ்தியாக கூட தண்டனை இருந்திருக்கலாம், என்ன ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருந்திருக்கும். சாதாரண திடனுக்கும் 5 வருஷம் தான் இவ்வளோ பெரிய பதவியில் இருந்து பதவியை பண்ணணுக்கும் 5 வருஷம் தான், தட்ஸ் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து துஷ்பிரயோகம் பண்ணதில்லை. ஸோ இன்னும் கடுமையான தண்டனை இருந்திருந்தால் இன்னும் நல்ல எக்ஸாம்பிளாக அது இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது டெஃபினட்டாக ஒரு ஸ்டார்ட்னு நினைக்கிறேன். அதாவது இன்றைக்கு 5 வருஷம்ன்றது நாளைக்கு இன்னும் கடுமையாகலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல தொடக்கம்.
வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு. இன்னைக்கு நாட்டில் ஊழல் தலை விரித்தாடக்கூடிய நிலைமையில் நம்முடைய அந்த ஜனநாயகம் இன்னும் தழைக்கவும் இந்த மாதிரி தீர்ப்புகள் அவசியம். ஆனால் இதில் நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதிரி 2 வருடங்களுக்கு மேலே ஒருத்தருக்கு வந்து ஒரு அரசியல்வாதிக்கு தீர்ப்பில் அதாவது தண்டனை வந்தால், 2 வருடங்களுக்கு மேற்பட்ட தண்டனையாக இருந்தால் அவங்க வந்து எம்பி பதவியோ எம்எல்ஏ பதவியோ துறந்துட்டு அதுக்கப்புறம் தண்டனையை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் 6 வருஷம் கழிச்சு தான் அவங்க இது பண்ண முடியும். இதனால் வந்து கண்டிப்பாக இந்த கிரிமினல் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இவங்களெல்லாம் நம்ம ஒதுக்கி தான் வைக்கிறோம். ஆனால் இதில் ஒரு ஓட்டை இருக்குதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். கோர்ட்டுகள் வந்து நல்லா எல்லா விதத்துலேயும் ஆராய்ந்து தான் பார்க்குறது. பட் அப்படி ஆராய்ந்து பார்க்குறப்ப கூட சில சமயங்களில் வந்து சாட்சிகளோ எதுவோ வந்து சில தவறுகள் ஏற்படலாம். ஏன்னா எவ்வளோ பேர் வந்து இப்போ தண்டனை வாங்கினாலும் அப்பீலுக்கு போவாங்க. அப்பீலில் உன் மேலே சாட்சி போகாது அப்படின்னு வந்து நிரபராதின்னு வந்து விடுவித்த கேஸும் நிறைய இருக்குது. அப்போ இந்த மாதிரி சட்டத்தில் ஒரு அரசியல்வாதி தண்டனை கொடுக்கப்பட்டு எம்பி பதவி இழந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவர் அப்பீல் செய்கிறாரு, அந்த அப்பீலில் வந்து அவர் மேலே தவறு இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து இவருக்கு இந்த எம்பி பதவி இழப்பு வந்து நியாயமானதா? அது அவருக்கு செய்யப்படுகின்ற அநீதி மாதிரி தானே ஆகும். ஸோ இந்த ஒரு குறைபாடு இந்த சட்டத்தில் இருக்கு. இதை தீர்க்கறதுக்காக இவங்க எதாவது செய்திருக்கலாமே.
சென்னை மக்கள் கருத்துக்களை கேட்டீர்கள். வெளிநாடுகளுக்கு பயணம் என்பது சில நாடுகளின் பிரஜைகளுக்கு எளிதாகவும் வேறு பல நாடுகளின் பிரஜைகளுக்கு சிக்கல்கள் நிறைந்ததாகவும் காணப்படுகிறது. முக்கியமாக அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற மேலை நாடுகளின் பிரஜைகளுக்கு பல வெளிநாடுகளுக்கு விசா முன்கூட்டியே வாங்காமலே செல்ல முடிகிறது. ஆனால் வளர்முக நாடுகளின் பிரஜைகளோ வெளிநாடு செல்ல வேண்டுமென்றால் அதற்குரிய விசாவை முன்கூட்டியே அந்த நாடுகளின் தூதரங்களுக்கு சென்று வாங்கிய பிறகே பயணம் செய்ய முடியும் என்ற நிலை இருக்கிறது. இதுகுறித்து ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ் என்கிற சர்வதேச பயணங்கள் குறித்த ஆய்வு நிறுவனம் ஒன்று உலகில் சர்வதேச பயணம் செய்வதற்குரிய விசாவை பெறுவதற்கு மிகவும் கடினமான சூழல் இருக்கக்கூடிய நாடுகளாக ஆப்கானிஸ்தான், சோமாலியா, ஈராக், பாகிஸ்தான், எரித்ரியா, சூடான், கொசோவா, லெபனான் மற்றும் இலங்கை போன்ற நாடுகளை பட்டியலிட்டிருக்கிறது. இலங்கை பாஸ்போர்ட் இருந்தால் உலகில் மொத்தம் 32 நாடுகளுக்கு மட்டுமே விசா பிரச்சனைகள் இல்லாமல் போக முடியும் என்று இந்த ஆய்வு காட்டுகிறது. இந்திய பிரஜையாக இருந்தால் இந்திய பாஸ்போர்ட்டை வைத்துக்கொண்டு உலகில் மொத்தம் 52 நாடுகளுக்கு மட்டுமே விசா முன்கூட்டியே வாங்காமல் போக முடியும் என்றும் இந்த ஆய்வு கூறுகிறது. இந்திய பயணிகளுக்கு அவர்கள் இந்தியர்கள் அல்லது இந்திய பாஸ்போர்ட்டை வைத்திருக்கிறார்கள் என்பதனாலேயே இத்தகைய சிக்கல்கள் எழுகின்றதா என்று அகில இந்திய சுற்றுலா முகவர்கள் சம்மேளனத்தின் பொருளாளர் ஏ பஷீர் அகமது அவரிடம் கேட்டார் மணிவண்ணன்.
உண்மையாக வந்து இந்திய நான் வந்து இந்திய குடிமகனாக இருக்கும் போது இதை நாங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்குது. அது ஒத்துக்கக்கூடிய வேண்டாம். அந்த ஆய்வு கூட நல்ல அருமையான ஆய்வு. அதை பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிசனுடைய மதிப்பும் மரியாதையும் பல நாட்டுக்கு அந்த இடத்துக்கு போகும்போது உள்ளார நுழையக்கூடிய ஈஸியான வாய்ப்பு இருக்கும்போது அவனுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தோஷம் வரதான் செய்யுது. எங்களை மாதிரி வளரும் நாடுகள்கிட்ட நீங்க சொல்ற அந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அது நாட் ஒன்லி ஃபார் இதுக்காக கிடையாது, சில பல காரணங்களுக்காக.
என்ன காரணங்கள் நினைக்கிறீங்க?
பல காரணங்களில் வந்து இது முக்கியமான காரணம் வந்து பர்டிகுலர்லி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வளரும் நாடுகளில் பர்டிகுலர்லி இந்தியா மாதிரி உள்ள நாடுகள்லேருந்து வேலை வாய்ப்புக்காக வெளிநாடுக்கு சென்று போகிறாங்கங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறதுனால சில நாடுகள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. அதே மாதிரி இதுக்கு முதல்ல அவங்களுடைய ரிலேஷன்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுடைய போய் பார்க்குற மாதிரி போய் அங்கே நீண்ட நாள் தங்கிவிடுகிறார்கள், அதாவது ஷார்ட் விசிட்னு போயிட்டு நீண்ட நாள் தங்கிடுறாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டு.
சரி, இது தவிர அரசியல் காரணங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
பைலேட்ரல் ரிலேஷன்ஸ் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சில நாடுகள் வந்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கிற தர்றேங்கிறாங்க. உதாரணத்துக்கு டூரிஸ்டம் பீப்புள்ஸ் வந்து எங்களோட வந்து பேசும்போது நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம், அப்போ இந்திய நாடும் பைலேட்ரலாக எங்கள் நாட்டு சிட்டிசனுக்கு இதை மாதிரி கொடுக்கணுங்கிறாங்க. அது மாதிரி சில பேச்சுவார்த்தை, இது வந்து டூரிசம் அல்லாத இன்டர்னல் மேட்டர், ஹோம் அஃபேர்ஸு, ஃபாரின் அஃபேர்ஸ் இவங்கள்லாம் உட்காந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால அதை நாங்கள் ரொம்ப அதிகமாக தலையிட முடியாமல், இன்டர்னல் கவர்மெண்டுடைய பாலிசி, அதாவது இன்டர்னல் செக்யூரிட்டி இந்த மாதிரி சில ரீசன்னால இந்த அமைப்பு இது மாதிரி தொடர்ந்து விசா இருக்குது. ஆனால் இதை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் வந்து இந்தியா வந்து பின்தங்கி இருந்த இதில் வந்து இன்னைக்கு வந்து வளர நாடுகள்லேயே இந்தியா ஒரு சிறந்த நாடு, அதாவது டூரிசத்துக்கு பேர் போன, அதாவது ஒரு நாளைக்கு $200 $400 வரைக்கும் கூடிய செலவு பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலி, $500 செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபேமிலி வைஸ், அதாவது ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலிஸ், ஒரு 4 பேர் வந்து தங்கி செய்யக்கூடிய செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக இருக்குதுங்கிறது சிறந்த நிறைய டூரிசம் வந்து கண்ட்ரிகள்லேருந்து வந்த மெயினான டூரிசம் அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து பார்க்கும்போது என்ன செய்யுதுன்னா, இந்தியாவுடைய டூரிஸ்ட் வரவை பல நாடுகளும், நான் சொல்ல திருப்பி சொல்கிறேன், இன்னைக்கு வந்து அமெரிக்க நாடும் அடுத்த 2014-15 இந்தியாவிலிருந்து 1 மில்லியன் பேர் டூரிஸ்ட் வரவேண்டிய வர்றதுக்கு அதிகரிக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தில் அவங்க ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆகவே இந்தியாவிலிருந்து அதிகமான டூரிஸ்ட்டு இந்தியாவிலேருந்து பர்டிகுலராக இந்தியாவிலேருந்து வரணும்னு விரும்புகிறக்கூடிய நாடாக இந்தியா இருக்குதுங்கிறதையும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த விசா ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது, நான் அதை ஒத்துக்கிறேன்.
இப்போ தெற்காசியாவில் இருக்கிற இந்த சார்க்குன்ற அமைப்பை உருவாக்கியிருக்காங்க தெற்காசிய நாடுகள்லாம். ஆனாலும் தெற்காசியாவுக்குள்ளேயே வந்து நீங்கள் ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள் மற்றொரு நாட்டுக்கு போகும்போது விசா வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் வந்து பர்டிகுலராக டூரிசம் மினிஸ்டர் வந்து லாஸ்ட் 2 மந்த்ஸ் பிஃபோர் மரியாதைக்குரிய மந்திரி சிரஞ்சீவி அவர்களை சந்திக்கும் போது கூட இதை தான் நாங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். ஏனென்றால் இது வந்து இது வந்து நம்ம பர்டிகுலராக வந்து நம்முடைய சார்க் கண்ட்ரீஸ்லேயே நம்ம கொடுக்கலங்கிறது ரொம்ப இதுதான். பட் இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உள்நாட்டு அதாவது உள்துறை அமைச்சகமோ வெளிநாட்டுத்துறை அமைச்சகமோ இதில் சில சிக்கல்கள் இருக்கிறது, அதனால சில பாஸ்போர்ட்டை எடுத்துக்கிட்டு வேற நாட்டவர்கள் வந்து சில டெரரிஸ்டுகள் நுழையக்கூடிய ஆபத்துகள் விளைவிப்பதுனால இன்டர்னல் செக்யூரிட்டினால இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குதுங்கிறத மந்திரி அவர்களும் செஞ்சார்கள். இது இருந்தாலும் இதை நாங்கள் வலியுறுத்திக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இந்தியா மாதிரி உள்ள நாடுகளில் பர்டிகுலர்லி இந்த சார்க் கண்ட்ரிலேருந்து மெடிக்கல் டூரிசத்துக்காக சில நாட்டு பர்டிகுலர் சென்னைக்கே நிறையா பேர் வர்றாங்க, அவங்க விசா வாங்கிட்டு ரொம்ப கடினமாக வரக்கூடிய ஒரு இதை கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம பக்கத்து நாட்டு. அதை வந்து நாங்கள் வலியுறுத்தும் போது இதை வந்து நாங்கள் எடுத்து வச்சு எப்படியாவது உள்துறையும் வெளிநாட்டுத்துறை வெளியுறவுத்துறையும் இதை சீக்கிரமாக செஞ்சு ஒரு பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சிக்கிறோங்கிறத சொன்னாங்க.
அகில இந்திய சுற்றுலா முகவர்கள் சம்மேளனத்தின் பொருளாளர் பஷீர் அகமது. இங்கே ஐக்கிய ராஜ்யத்தில் இருக்கும் தெற்காசிய சமூகங்களில் நடக்கும் கட்டாய திருமணங்களை தடுப்பதற்காக விமான நிலையங்களில் இருக்கும் அதிகாரிகளுக்கு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கும் முயற்சி ஒன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து பூனம் தனேஜா தயாரித்திருக்கும் பெட்டகத்தை தமிழில் தருகிறார் பூபாலகிருஷ்ணம் சேவகன்.
கட்டாய திருமணங்களால் பாதிக்கப்படக்கூடியவர்களை கண்டுபிடித்து காப்பாற்றுவதற்காக பிரிட்டனின் விமான நிலையங்களில் பணியாற்றும் போலீசாருக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் 100 கணக்கான இளைஞர்கள் மற்றும் யுவதிகள் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்களது விருப்பத்துக்கு மாறாக கட்டாய திருமணங்கள் செய்து வைக்கப்படுகின்றன. ஆகவே இந்த விமான நிலையங்கள்தான் அவர்களை காப்பாற்றுவதற்கான இறுதி இடமாக கருதப்படுகின்றது.
Living in the home had made me brave because I knew I had nothing to fear.
இங்கே வீட்டில் இருப்பது எனக்கு தைரியமான உணர்வை தந்தது. ஏனென்றால்
இங்கு எனக்கு பயப்படுவதற்கு ஏதும் கிடையாது. இங்கு எனக்கு குளிர் கிடையாது, பசி கிடையாது. எனது உடைகள் கூட சுத்தமாக இருக்கும். பள்ளிக்கூடத்திலிருந்து நான் வீடு திரும்பும்போது அங்கு கிடைக்கும் வரவேற்பு என்றும் சுகமானது. என்னுடைய தாய் சந்திக்கும் வரை என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சரியாகத்தான் இருந்தது.
இது சமீம் அலி. அவர் தன்னுடைய சுயசரிதத்திலிருந்து சில வரிகளை படித்து காட்டுகின்றார். ஒரு சிறுவர் இல்லத்தில் சிறுவயதில் வாழ்ந்த பொழுது தான் கண்ட மகிழ்ச்சியான கணங்களை அவர் நினைவு கூறுகின்றார். ஆனால் தனது தாயுடன் மீண்டும் இணைந்த பொழுது அவருக்கு எல்லாம் மாறிப்போயிற்று. பாகிஸ்தானுக்கு அவரை ஒரு சுற்றுலா பயணம் கூட்டிப் போவதாகவும் அங்கு உறவினர்களை எல்லாம் சந்தித்து மகிழ்ச்சி கொண்டாடலாம் என்றும் கூறி அவரது தாய் அவரை அங்கு அழைத்துச் சென்றார்.
My mother told me that I was going on holiday and that you know I wouldn't have to clean or cook and I wouldn't be beaten.
நாம் எல்லோரும் விடுமுறையில் பாகிஸ்தானுக்கு போக போவதாகவும் அங்கு நீ சமைக்க தேவையில்லை, துணி துவைக்க தேவையில்லை என்றெல்லாம் என்னுடைய தாய் என்னிட்ட சொல்லி அழைச்சி போனாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா விடுமுறையில் போறதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் தானே.
ஆனால் அங்கு போனதும் நிலைமை அவர் எதிர்பார்த்தது போல இருக்கவில்லை. அவர்களது பரம்பரை கிராமத்தில் அவருக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது.
I was forced into a marriage. My mother was a perpetrator. The imam said a few words and I was told to.
எனக்கு வலுக்கட்டாயமாக ஒரு கல்யாணத்தை செய்து வைத்தார்கள். அதுக்கு அம்மா தான் காரணம். இமாம் அங்கு வந்து சில வசனங்களை சொன்னார். அதை நான் திருப்பி சொன்னேன். அதுக்கு பிறகு அந்த ஆளோட வீட்டுக்கே என்னை அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. என்னை அவன் திரும்ப திரும்ப பாலியல் உள்ளுறவுக்கு உள்ளாக்கினான். இந்த நாட்டுக்கு நான் திரும்ப வந்தபோது, அதாவது என்னோட 14 வயசில், நான் கர்ப்பமாக இருந்தேன்.
இது நடந்து பல வருடங்களாகிவிட்டாலும் இதுபோன்ற சம்பவங்கள் இன்னமும் தொடர்ந்து கொண்டுதான் இருப்பதாக கட்டாய திருமணத்துக்கு எதிரான செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றார்கள். இது குறித்து பலர் முறைப்பாடு செய்யாவிட்டாலும் கூட கடந்த ஆண்டில் மாத்திரம் 1500 முறைப்பாடுகள் கட்டாய கல்யாணங்கள் குறித்து பிரிட்டிஷ் போலீசாருக்கு வந்திருக்கின்றன. 16 முதல் 25 வயது வரையிலான இளைஞர்கள் இப்படியான ஆபத்தை எதிர்நோக்குகின்றார்கள். இந்த நிலையைத்தான் இப்படியான கட்டாய கல்யாணங்களால் பாதிக்கப்படுவர்களை கண்டுபிடித்து மீட்பதற்காக கர்மா நிவாரண் என்னும் அமைப்பு போலீசாருக்கு சிறப்பு பயிற்சிகளை கொடுத்து வருகின்றது. பர்மிங்ஹாம் விமான நிலையத்தில் அனுப் மனோட்டா அவர்கள் இந்த நிறுவனத்தின் சார்பில் பயிற்சிகளை
வழங்குகின்றார்.
இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுதான் பாதிக்கப்பட்ட ஒருவர் ஒரு ஆலோசனை பெறுவதற்கு, உதவியை பெறுவதற்கு இறுதியான இடம். அதன் காரணமாக இங்கு பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு இறுதி வாய்ப்பை வழங்குவதற்காக விமான நிலைய போலீசாரை நாங்கள் தயார்படுத்துகிறோம்.
இதே போன்ற பயிற்சிகள் கிளாஸ்கோ, ஹீத்ரூ மற்றும் லிவர்பூல் விமான நிலையங்களிலும் வழங்கப்படுகின்றன. ஏனைய முக்கிய விமான நிலையங்களிலும் பயிற்சிகளை வழங்க ஏற்பாடுகள் நடக்கின்றன.
Just down here, sir, on the left-hand side.
பர்மிங்ஹாம் விமான நிலையத்தில் ரோந்தில் ஈடுபட்டிருக்கின்றார் கான்ஸ்டபிள் டேவ் பிரைஸ். தான் பெற்ற பயிற்சியை இங்கு அவர் செயற்படுத்துகின்றார்.
It's pretty much based around using your eyes, using your ears, and looking at the situation. Gauging how...
சுற்றிவர உங்களுடைய கண்களால் பாருங்கள், காதுகளால் கூர்ந்து கேட்டு அவதானியுங்கள். நிலைமையை மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். யார் கொஞ்சம் சங்கடமாக நடந்து கொள்கிறார் என்பதை அவதானிக்க வேண்டும். சில சமயங்களில் ஒருவரின் உடல் மொழியே அவர்களின் இயலாமையை வெளிக்காட்டிவிடும்.
கட்டாய திருமண விவகாரங்களில் பாலியல் வல்லுறவு, ஆட்கடத்தல், சில வேளைகளில் கொலைகளும் நடக்க வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே பாதிக்கப்படக்கூடியவர்கள் இங்கு பிரிட்டனில் இருக்கின்ற பொழுதே அவர்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதுதான் உகந்தது என்று கூறுகின்றார் வெஸ்ட் மிட்லாண்ட்ஸ் போலீஸைச் சேர்ந்த உளவுத்துறை சார்ஜென்டான ட்ரூடி ரன்ஹாம்.
Some people think that once they have been taken abroad and they push the button for help, that help
வெளிநாட்டுக்கு போன பிறகு அங்கிருந்து உதவி கேட்டால் உடனடியாக உதவி கிடைச்சிடும் அப்படின்ட்டு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் உடனடியாக எதுவும் கிடைக்காது. அதற்கு சில வாரங்கள் ஆகும். அவர்களை மீட்க காலதாமதம் ஏற்படலாம்.
பெரும்பாலான கட்டாய கல்யாணங்கள் தெற்காசியாவிலேயே நடக்கின்றன. இப்படி கூறுகின்ற பொழுது அது ஒரு குறிப்பிட்ட இனத்தவரை புண்படுத்துவதாகவும் அமைந்துவிடலாம். விமான நிலைய போலீசாருக்கு வழங்கப்படுகின்ற இந்த பயிற்சிகள் கட்டாய திருமணங்களை தடுப்பதற்காக அரசாங்கத்தினால் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளின் ஒரு பகுதியே. அடுத்த வருடம் இங்கிலாந்திலும் வேல்ஸிலும் கட்டாய திருமணங்களை கிரிமினல் குற்றங்களாக மாற்றும் சட்டம் ஒன்று கொண்டுவரப்பட இருக்கின்றது. அதன் மூலம் கட்டாய கல்யாணங்களின் சூத்திரதாரிகளுக்கு 7 வருடங்கள் வரை சிறை தண்டனையும் கிடைக்கலாம்.
பிபிசியின் பூனம் தனேஜாவின் பெட்டகத்தை தமிழில் தந்தவர் பூபால் ரத்னம் சீவகன். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
ஆப்பிரிக்க குடியர்களை தாங்கி வந்த கப்பல் ஒன்று இத்தாலிக்கு அருகே மூழ்கியதில் 90 அதிகமானோர் பலியாகியிருக்கின்றார்கள். அமெரிக்க அரசியல் தேக்க நிலை தொடர்ந்தால் அது உலக பொருளாதாரத்துக்கே ஆபத்தாகிவிடும் என்று சர்வதேச நாணய நிதிய தலைவர் எச்சரித்திருக்கின்றார்.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.